புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமம் முன்னாள் இராணுவ வீரர் திரு டி ஜெகதீசன் அவர்கள் வழங்கிய நிலக்கடலை சாகுபடி பகுதி ஒன்றினை நேற்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கேட்டோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பகுதி இரண்டினை கேட்கலாம். ஒவ்வொரு பயிரை பொறுத்தவரையிலும் ஊடுபயிர் என்பது முக்கியமான ஒன்றாகும். எனவே நிலக்கடலையுடன் பயிரிடக்கூடிய ஊடு பயிர்கள் பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார்.
இப்போ இந்த ஜூன் மாசம் ஆடி மாசம் பயிற்சி என்பது நம்ம அந்த காலத்துல இது நம்ம ஊரே நம்ம பயிர் பண்ணும்போது எங்க பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 அடிக்க ஒரு மஞ்சு பாத்தி மாதிரி கட்டுவாங்க. அது இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தோர பயிர் செய்வாங்க. அந்த காலத்துல பாத்தோம்னா நான் எனக்கு நல்லா தெரியும் தோர பயிர் செய்வாங்க. தோர ஒரு 7 மாசம் பயிர், 7 மாசம் பயிர்ன்றது 6-7 மாசம் ஜனவரி பிப்ரவரில அறுவடைக்கு வரும். மாணவர்கள் எல்லாம் இது கண்டிப்பா செய்வாங்க. நம்ம பக்கம் ரொம்ப 100% செய்திருந்தாங்க. இன்னைக்கு சுத்தமா இது மறந்துட்டாங்க என்னன்னு தெரியல. ஆனா குஜராத்ல இன்னைக்கு சரி 7 அடி 6 அடி தான் பம்பர் செட்டு ரெண்டு பக்கம் அறுவடை கண்டிப்பா செய்வாங்க. அந்த துவரை பயிர் செய்து வருவாங்க. இல்ல ஆடி மாசம் ஆடி ஜூன் ஜூலைல பயிர் வச்சாங்கன்னா கரெக்டா ஜனவரி பிப்ரவரில அறுவடை வரும். இப்போ இதனால ரெண்டு பழங்கள் நாங்க தென்ன இப்ப நம்ம இந்த இன்னொரு இதுல சிக்கல் நம்ம பக்கம் வந்தாச்சுன்னா நெல் பயிர் வந்ததுனால எல்லாம் அந்த போர் இருக்கு தண்ணி இருக்கும் போது என்ன பண்ணுவோம் அதுல விட்டாங்க துவரையை. தவிர ஒரு முக்கியமான பயிர் ஊடு பயிர் அந்த நம்ம மலையத்துல அது விட்டுட்டு வெறும் இந்த அடுத்த போகத்துல நெல்லோ ஏன்னா பெருமரம் வந்த அப்புறம் நெல்லு இருக்கணும் தாவதுலாம் இது கிட்டப்பாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா மாணவர்களை வந்துட்டும் இந்த மாதிரி செய்யாம இருக்காங்க. தவிர ஒரு முக்கியமான ஊடு பயிர் ஏன்னா ஒரு இப்ப நம்ம உணவுல எடுத்துக்காங்க நம்மளுக்கு நெல் பயிர் முக்கியம். நம்ம இதுல நெல் சாதம் வந்தாச்சு அதுக்கப்புறம் அது சாம்பார்ன்றது எல்லா இது உளுந்து வடை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் எதுதான் அதனுடைய உபயோகம் எல்லாம் வெளிமாநிலத்துல வந்து ஏன்னா நம்ம சுத்தமா விட்டுட்டோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல விளைஞ்சு நம்ம கிளைமேட்ல விளைஞ்சது ருசி அதிகமா இருக்கும் நல்லா உபரி ஆகும். இப்போ வெளிமாநிலத்துல இன்னும் தோரெல்லாம் வந்து இம்போர்ட் அளவு தோரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உபரி ஆகாது ருசி இருக்காது. அப்போ கண்டிப்பா வந்து மானாவாரி பூமியில விவசாயம் பண்றீங்க 7 அடி ஒரு பாத்தி வரும்போது என்ன பண்ணணும்னா 2 அடிக்கு ஒரு இது வந்து ஒரு தோர கண்டிப்பா பயிற்சியதான் வந்துட்டு வீட்டுக்கு வேண்டிய ஒரு 1 ஏக்கரா 2 ஏக்கரா பயிற்சியதுனால வீட்டுக்கு வேண்டிய தோர கண்டிப்பா கிடைச்சிடும் ருசியும் நல்லா இருக்கும். பக்கம் பண்ணும்போது தோர ஒரு முக்கியமான ஊடு போயிரு. இந்த ஆடி பட்டத்துக்கு கார்த்திகை மார்கழி பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா மழை போயிடுச்சு என்ன பண்ணுவாங்க உளுந்து போட்டாங்கன்னா அது ஒரு 3 வருஷமா இது கூட சேர்ந்து வந்துடும் அங்கங்க தெளிப்பாங்க. அந்த லைன் பாத்திங்க இருக்கு தண்ணி கட்டுறது பாத்தி கட்டணும் 6 அடி அகலத்துல 5 அடி அகலத்துல கீட்டு கட்டுறாங்க. அந்த பாத்திங்களுக்கு அந்த ஓரம் கட்டுற மஞ்சள் மேல நட்டே வருவாங்க. டிசம்பர் ஜனவரியில வேட்கடல பயிர் பண்ணுவாங்க. காராமணியோ இல்ல அந்த உளுந்து ஆடிப்பட்டத்துக்கு துவரையும் 1200-500 கிலோ உற்பத்தி மகாராஷ்டிரா மாநிலத்துல மத்திய பிரதேசத்துல நம்மளது வந்து ஒரு 200-250 விஷயம் பாத்தீங்கன்னா ஏன்னா தானே இப்ப இந்த ஒரு இதுவே செய்யாம போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது வந்து முக்கியமான இதுல லாபம் இல்லைன்னு ஏன் விட்டாங்கன்னா அதிகமா நாள் எடுக்குது இன்னொன்னு உற்பத்தி கம்மியானு உற்பத்தி கம்மி இல்ல இதுலயும் எடுக்கலாம் எப்படி தெரியுங்களா நட்டு அந்த பாத்திகளை நட்டு கரெக்டா 30வது நாள் 60வது நாள் 90வது நாள் அது மேல அந்த ட்ரிம்மிங் பண்ணணும் ட்ரிம்மிங் என்ன கவாத்து பண்ணீங்கன்னு வச்சு சௌகரியம் 4 பக்கம் கழிச்சு அந்த 3 மாசம் 110 நாள் மேல வேர்க்கல்ல அறுவடை செய்த அப்புறம் உதார் மாதிரி வரும். அப்ப நான் கண்டிப்பா வந்து அறுவடை வந்து ஒரு 1500 கிலோ பார்க்கணும். அது ஒரு டன்ன்றது அதிகபட்சமான உற்பத்தி 1 ஏக்கருக்கு இந்த முறையில் பின்பற்றினீங்கன்னா 2 லாபம் எடுத்துடலாம். சௌகரியம் கூடுதல் பார்க்கலாம். அதே மாதிரி கார்த்திகை பட்சத்துல காராமணியும் அதிக காராமணியும் இல்ல உளுந்து அதிகமா தேவை நம்ம இல்லி உடைக்கும் இருக்கும். அதே மாதிரி தோர வந்துட்டு சாம்பார் இல்லாம தோர் கிடையாது எந்த எல்லா வகை பொருத்தும் சாம்பார் வேணுமா இருக்கு. நம்ம தானிய பயிர்ல நெல்லுக்கும் அரிசி கட்டது அப்புறம் தோர தான் முக்கியமான பயிர். அதுக்கப்புறம் உளுந்து அந்த இட்லிக்கு வந்துட்டு உளுந்து முக்கியம். இந்த ரெண்டு ஊடு பயிர் சேர்த்து தனியா எதுவும் நம்ம கடைக்கு போகணும் எடுத்து ஒரு கிராமங்கள்ல பரவாயில்ல செய்தாவே எங்க வெளியே வந்து கடைங்களுக்கு போய் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. அவசியம் மறந்து போயிட்டாங்க. இனிமே செய்ய வேண்டியது இந்த ஆடிப்பட்ட தாராமணி சுவரையும் கார்த்திகை பட்டத்துக்கு இருந்தோம் கண்டிப்பா செய்யணும் நல்ல லாபம். அதனுடைய செடிகள் வந்துட்டு நம்ம அந்த சுவரையினுடையும் உளுந்தினுடைய அந்த கழிவுகள் வந்துட்டு ஆடுங்களுக்கும் மாடுகளுக்கும் அருமையான ஒரு செய்வோம். அதனால இதை கண்டிப்பா இதை ஊடு பயிர் செய்யப்பாங்க. இந்த ரெண்டுல போக்கஸ் பண்ணாலே நல்லா ஒரு லாபம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு.
சார் ரொம்பவே அருமையா சொன்னீங்க. நிலக்கடலையை பொறுத்தவரையில ஒவ்வொரு விவசாயத்துல ஒவ்வொரு பயிர் வகைக்குமே தனிப்பட்ட ஒவ்வொரு விதமான நீர்ப்பாசன முறைகள்ங்கிறது இருக்கும். அதன் அடிப்படையில் நிலக்கடலையை பொறுத்தவரையில் எந்த விதமான நீர்ப்பாசன முறைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அதை பற்றி சொல்லுங்க சார்.
இது வந்து என்ன பண்ணுவோம்னா மானாவாரி பயிர் சேரங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஸ்ப்ரே பண்ணி தான் அதை சரி பண்ணணும். சமீப காலமா வந்துட்டு இந்த ஆந்திரால வந்துட்டு இந்த ஸ்பிரிங்க்லர் மெத்தட் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ட்ரிப்பிங் எல்லாம் போல ஸ்பிரிங்க்லர் போடும்போது 1 வாரம் 10 நாளுக்கு ஒரு தண்ணி ஏன்னா இனிமே இந்த கத்திரி போயிட்டு அப்புறம் தென்மேற்கு பழமுறை வந்த அப்புறம் என்ன பண்ண நான் தண்ணியினுடைய தேவை அவ்வளவு அதிகமா இருக்காது. அதனால வாரத்துக்கோ இல்ல 10 நாளைக்கு ஒரு தண்ணி இவ்வளவுதான் வந்து ஸ்பிரிங்க்லர் மூலம் கொடுக்குறாங்க. இரவையில கொடுக்கும்போது என்னன்னா கால்வாய் பாசனம் கொடுக்கும்போது 10 நாளைக்கு அதுவும் 10-15 நாளைக்கு கழிச்சுதான் ஒரு இது கொடுக்குறாங்க. இப்போ ஆரம்பத்துல முதல் கட்ட தண்ணி அரசாங்கத்துடைய பரிமுறை என்ன சொல்றேன்னா இன்னைக்கு விதை போட்டா இன்னைக்கு முதல் தண்ணி ஒரு 3வது நாள் ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க மற்ற அனுபவத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த மழை தண்ணியில ஏதாவது ஒரு ஈரம் இருக்கு பாருங்க, ஏதாவது ஒரு மழை பெஞ்சது அந்த மாதிரி ஒரு ஈரம் போட்டாங்கன்னா கரெக்டா 24 வரைக்கும் தட்டவே மாட்டாங்க தண்ணி. கரெக்டா என்ன பண்ணா நல்லா செடி காய்ச்சல் பாய்ச்சல் முதல்லயே வந்துட்டு என்ன பண்ணா நல்லா வாடி வந்த பயிரை தண்ணி கட்டினப்புறம் அந்த மாதிரி தண்ணி கட்டுவாங்க. 20 நாள் தண்ணி கட்டுவாங்க, 25 நாள், 30 நாள் களை வெட்டுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வர்றதுனால பழம் என்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காய்ச்சல் இருந்து திடீர்னு தண்ணி கொடுக்கும், நல்ல செடி ஒரு வளமான செடியா வரும். இது இது அடுத்த முறை இதுல வந்து உடனே தண்ணி பார்த்தா செடி வளர்ந்துச்சுன்னா காய் அதிகமா புரியாது. அதனால காய்ச்சல் மாதிரி ரொம்ப காஞ்சி 10 ஒரு தண்ணி தான் கட்டுவாங்க. ஸ்பிரிங்லர் வந்துட்டோம், 10 ஒரு கட்டும் போது தான் அந்த பேர் நல்லா புரியும். ஆக்சுவலா இந்த விஷயத்துல வந்து மழை பெஞ்சது, மழை தண்ணி பெஞ்சதுதான் அதுவே ஒரு விஷயம் தனி. மற்றபடி இது வந்து காய்ச்சலம் பாய்ச்சலமா தான் போயிட்டு இருக்கும். 10 ஒரு தண்ணி அஞ்சு முதல் தண்ணி மட்டும் ஏரியா பொறுத்து அந்த அவங்களுடைய பாசன முறையில் பொறுத்து மாநாடு பூமியெல்லாம் இருக்கு, நல்லா வசதி இருக்கிறோம், தண்ணி வசதி இருக்கும். 20 ஒரு தண்ணி தான் கட்டு, முதல் தண்ணி 20, அதுக்கப்புறம் 10 ஒரு தண்ணி கட்டுவாங்க. கவர்மெண்டுடைய பரிந்துரை வாரத்து முதல் தண்ணியை வந்துட்டு வதச்சப்புறமே அது, அப்புறம் 3 தண்ணி, அதுக்கப்புறம் கண்டினியூவா வந்து 10 எப்போ தேவைப்படுதோ அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல தான் போயிட்டு இருக்கு. விவசாயிகள் அந்தந்த முறைகள் எது பயன்படுத்துறாங்களோ, இப்ப புதிய முறை வந்து ஒண்ணு ஒரு இயந்திரம் கலப்பு ஒண்ணு வர வச்சோம், அதை பம்பர் செட்னு சொல்லுவாங்க, ஒரு 6 தான் அகலம் கிடையாது. அதனுடைய பலன் என்ன கேட்டீங்கன்னா சீக்கிரமே இப்போ பாஞ்சிரும், அதே மாதிரி சீக்கிரமே தண்ணி வந்து பூமிக்குள்ள கிடைக்கும். நம்ம பக்கம் ஒரு 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 மோசமான பழக்கம் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கரை 4 குருவா குத்து ராத்திரியில் ஆட்டோமேட்டிக்ல போட்டு தூங்கிடுறாங்க. இதனால பலன் என்ன, இதனுடைய ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா வேர்கள் வந்து செடியும் இருக்கு, ஒரு 2-3 தண்ணி அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு வேர்கள் வரும், செடியும் சரியா வளர்ச்சி கொடுக்காது. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு 6 அதிகபட்சமா அந்த கலப்பு எவ்வளவு இருக்கும் அதே மாதிரி பாத்திரம் கட்டி நீட்டு எவ்வளவு நீட்டுலாம் வச்சோம் முதல் லேட்டர்ல லெவல் பண்ணி எவ்வளவு நீட்டு வேணா வந்துட்டு நீங்க பாத்துக்கிட்டு செய்யலாம். பாத்து சீக்கிரம் தண்ணி ஏறும், அதே மாதிரி சீக்கிரம் தண்ணி இறங்கிடும். அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணியிலேயே மேத்துட்டு இருந்தா வேர்கள் நோய் தான் அதிகமா தாக்கம், சரியான உற்பத்தி கொடுக்குது. இதுதான் வந்து நீர் தண்ணி நீர் மேலாண்மை.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். ஒரு பயிர் வளர்வதற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது நீர் மேலாண்மை. அத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீர்ப்பாசன முறைகளை பற்றி ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அதே போன்று நிலக்கடலை சாகுபடியில் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நோய்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்புலி இலை மேல கருப்பா புலி வரும், மற்ற நான் பார்த்ததுல அந்த பக்கம் வரல, பார்த்துருக்கேன் அந்த பக்கம் வரல. கேட்டீங்கன்னா எங்க பயிர் இடைவெளி இல்ல, இடைவெளி அதிகமா இருக்கும், இடைவெளி இல்லாம சேர இருக்கும், என்ன பண்ணும், ஒரு எல்லா செடியிலையும் வந்து உயிர் இருக்குன்னா ஒரு வெப்பத்தை வெளிவிட்டே இருக்கும். எல்லா பயிரும் சரி மனுஷனும் சரி, ஒரு ரூம்ல அடிச்சுட்டு மனுஷன் ஆகும், நம்மளுக்கு ஃபேன் எல்லாம் தூக்கம் வரும். அதே மாதிரி செடியில காத்து ஓட்டு எல்லாம் தூக்கம் வரும், தூக்கம் வரலாம் என்னாகும், அந்த இலைங்கெல்லாம் கருத்து போயிட்டு அப்படி பிறகு போய் உள்ள வரும், பாதி இலையும் கொடுத்துட்டு உற்பத்தி சரியா வரும். அப்போ இடைவெளி அதிகமா நல்லா கொடுத்து இடைவெளி கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன் பண்றதே இருக்கு. நாங்கள் பிரச்சனை சரி, நம்ம விவசாய குஜராத் விவசாயி ஆந்திராலும் சரி, அந்த இடைவெளி கொடுக்கும்போது காத்து ஓட்டுனதுனா மேக்ஸிமம் ஒரு 90% வந்துட்டு ஒரு 50% வச்சுக்கங்களேன் நோய் மேலாண்மை சரியாயிடும். அடுத்தது நம்ம கொட்டுற அந்த எருவு இருக்கு பாரு, அந்த எருவுல வந்து 6 ஆச்சு 1 ஆச்சுன்னா அந்த ஸ்மெல்ல போயே இருக்காது. டீகம்போஸ் பண்ண போடும்போதுனாவும் அதிகபட்சமா ஃபங்கஸ் 6 10 ஒவ்வொரு ஏக்கரும் 10 15 20 போட்டுவாங்க, புல்லு தான் அதிகமா முடிச்சோம். நல்லா நான் மாசத்துலயே வந்துட்டு அந்த 6 ஆச்சு 1 ஆச்சு போட்டுற எருவுல தான் பிரச்சனைகளும் அதிகமா வரும். எப்போ மண்ணு வந்துட்டு மனம் இல்லையோ அங்கேயும் பூச்சிகள் அது சர்பாகுதுனால இதுவும் வந்து பூச்சிகள் அதிகமாகும். கொட்டும் போது மண்ணு ஏறு கொட்டு எருவு கொட்டும் போது நல்லா டீகம்போஸ் பண்ணி கொட்டணும், இடைவெளி கொடுத்து பயிர் செய்யும் போது என்னன்னா ஒரு நோய்கள் மட்டும் அதிகமா வர்ற நோய்கள். இதனால மற்ற பயிர்களை இப்ப நெல் பயிர்ல புகையான அது இதெல்லாம் வர்ற மாதிரி இதுலாம் இந்த நோய்கள்லாம் ஈஸியா கட்டுப்படுத்தலாம். அந்த வேஸ்ட் டீகம்போசர்ல மீன் அமீரம் ரெடி பண்ணி அடிச்சாலும் போயிடும். அதே மாதிரி மோர்ல வந்துட்டு ஒரு 10 மோர்ல ஒரு சாப்பர் போட்டு பானையில ஒரு 10 கட்டி வச்சிருந்தாலும் 300 ஒரு சத்தம் அதுவும் போயிடும். இதெல்லாம் வேர்களை பொறுத்த வரைக்கும் நோய் வேலாமே சரி பண்ணிடலாம். இப்போ அந்த தண்டர்கள் வேறுகள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி அதிகமாக நிற்க வைக்கக்கூடாது, நிற்க வச்சு கட்டக்கூடாது, மிலிஸ் பார்த்திங்களா கட்டணும். அது வச்சாலே ஒரு ஓரளவுக்கு இந்த நோய் மேலாண்மை தண்டர் வேறுகள் நோயில போயிடும். டீகம்போஸ் பண்ணி ரூஃப் பண்ணணும். ஸ்ப்ரே வந்துட்டு வீக்லி ஒரு ஸ்ப்ரே மைக்ரோன்ட்டோ இல்லை இந்த ஸ்டோனருக்கு இந்த மாதிரி ஒரு இது ஸ்ப்ரே கொடுத்து வந்தாலும் சரி, மீன் அமிலம் கொடுத்து வந்தாலும் எந்த நோய்களும் எந்த பூச்சிகளும் வரதில்லை. இல்லாமல் இதுதான் இதனுடைய சிறப்பு. அங்கங்கே மக்காச்சோளம் ஒரு பயிர் செய்யும் போது பரவலாக ஒரு ஒரு மக்காச்சோளம் அங்கே கொஞ்சம் ஒரு ஒரு ஏக்கராக ஒரு 5-1 போதும் வச்சுட்டீங்கன்னா அதுவும் ஒரு நோய் மேலாண்மையில ஒரு இயற்கை வகை. இன்னொரு முறையில அங்கங்க காராமணி ஊடு பயிர செய்யணும். ஆமணி செடி முக்கியமா யூனிவர்சிட்டியுடைய ரெக்கமெண்டே என்னன்னா, நான் போய் பார்த்துருக்கும் போது ஆமணக்கு செடிகள் சுத்தியா இருக்கும். நெல் பயிர் செடி எந்த பயிர் செய்தாலும் நம்மளுக்கு ஆமணக்கு செடிகள் வந்து அருகில பயிர் செய்தா முத ஆமணக்கு செடி தான் வரும். நீங்க அதை பார்த்துட்டு அதையே பண்ணிடலாம். பட் 50% எங்க ஆமணி செடி இருந்தாலும் எல்லா பூச்சி வகைகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். காராமணி செடி, ஆமணத்து செடி, அதே மாதிரி மக்காச்சோளம் கூடு பயிரை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இயற்கையிலேயே வந்து கண்ட்ரோல் பண்றேன். மேக்சிமம் வந்து வேர்க்கடவைக்கு ஆமணக்க செடிகள் அங்கங்க நடும், கத்திரிக்காய்க்கு மக்கள் எல்லா பயிருமே வந்து ஆமணக்க செடிகள் சுற்றி ஒரு அரண் மாதிரி அது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பூச்சிகள் இதுக்கு தான் முதல்ல வரும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், மக்காச்சோளம் சுற்றியும் பயிர் செய்யணும், அதே மாதிரி காராமணி. இது தவிர வாரம் ஒரு ஸ்ப்ரேன்றது பூச்சிகள் இருக்குதோ இல்லையோ மீன் அமிலத்துல அமினாயத்தை ரெடி பண்ணி ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா பூச்சல் வரையே வராது. கேப் விட்டு பயிர்செய்யணும், இடைவெளி விட்டு பயிர்செய்தான் காத்தோட்டம் வேறு காத்தோட்டம் வச்சாலும் பூச்சிகளை வரும்.
கண்டிப்பா ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். வேளாண்மையை பொறுத்தவரையில் முன்பெல்லாம் உடல் உழைப்பு என்பது அதிகமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மையை உற்பத்தியை அதிகரிக்கவும் வேலையை சுலபமாக்கவும் பல்வேறு இயந்திரங்கள் வேளாண் துறையிலே அறிமுகம் செய்துள்ளார்கள். நிலக்கடலை உற்பத்தி மற்றும் சாகுபடியை பொறுத்தவரையில் எந்த மாதிரியான இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இப்போ இது அதிகமா நான் இது டாபிக் போனும் குஜராத், ஏன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க உற்பத்தி என்றது குறையல. ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஏர் மாட்டில் நம்ம என்ன ஒவ்வொரு குறுகலத்துல ஒவ்வொரு சிங்கிள்ல வச்சு ஊதுறதுமோ அந்த நேரத்துல அவன் நாலு லைன்ல வச்சு ஒரு அடிக்கு ஒண்ணு ஒன்னே கால அடி ஒண்ணு நல்லா ஏன்னா காங்கிரேஜ் மாடுகள் நல்லா இருக்கிற மாடுகள் இருக்கு நம்ம பக்கம் இருந்தது. ஆனா அது அங்க ஒரு குஜராத்துக்குள்ள எத்தனை வேளாண் துறை அலுவலர்கள் அவங்களுக்கும் நாலு மாசம் ட்ரைனிங் தராங்க எங்க குஜராத்ல. அவங்க தரப்புலயும் அந்த விஷயங்கள் அங்கிருந்து இந்த பக்கம் அது ட்ரான்ஸ்பர் பண்ணல. இதுவும் இல்ல ஏர் கடப்பு அந்த ஒரு ஏர் மாடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆச்சு, வளர்ச்சல் கொண்டு போனாங்க. அதே மாதிரி வரிசை விதத்துல அதே மாதிரி மினி டிராக்டர் இருக்கு, பெரிய டிராக்டர் செட்டிங் அப்படின்னு நாலு லைன்ல போகும்போது நேரம் போகும். பாத்தீங்கன்னா லைன் அந்த அளவுக்கு மெயின்டைன் காத்து ஒருத்தருக்கும் நல்லா ஒரு கடைசி அறுவடை வரைக்கும் அந்த லைன் தெரியும் கடைசியில பாத்தீங்கன்னா. அப்போ இந்த இயந்திரமயமாக்கல்னு வரும்போது என்னன்னா இருக்க இருக்க என்ன முன்னா அதிக ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. நம்ம பக்கம் என்னன்னா நாலு ஏர் வரும் ஏக்கராக்கு, அந்த நாலு கலப்ப குஜராத்ல ஒரே ஏர் மாதிரி நம்ம பக்கம் நாலு ஏர், அதை ஓட்டுறதுக்கு நாலு பேர், அது பின்னால பருப்பு போறது நாலு பேர், அப்புறம் பரம்படிக்கிறது, அப்புறம் மஞ்சிகள் போறது, அதாவது இடையில தண்ணிக்கார மஞ்சுக்கு போறது, இந்த மாதிரி நாலு வேலையும் இருந்தது. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா குஜராத்ல அது வந்து அப்பத்துல இருந்து செய்தாங்க. ஏர் மாட்டில போடும்போது நாலு லைன்ல போடுவோம், ஒரு ஏக்கரை ஒரு மணி நேரம் தான் ஒத்தையா பின்னாடி என்ன பண்ணுவாங்க ஆட்கள் போட்டு வந்தாங்க. அது உள்ள ஸ்பைக் மாதிரி அந்த நம்ம மொழி குறி கை பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க நாலு தட்டு நாலு குழி ஓட்டைங்க இருக்கும், அந்த பைப் மூலயமா வந்து கலப்பையில் செக் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க இந்த டிராக்டர் இருக்கிற மாதிரி அன்னைக்கு அன்னைக்கே இருந்தது. அது வந்துட்டு எங்கெங்க இருந்ததுன்னா ஆந்திராலையும் இருந்தது, அதே மாதிரி நம்ம கர்நாடகாவும் ஆந்திராவும் ஒட்டத்துல இந்த ராய்ச்சூர் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. கொஞ்சம் டிராக்டர் வந்தாச்சு. ஆனாலும் ஏர் மாடுகள் ஏன் வச்சிருக்கேன்னா அந்த நேர் ஓடுறது கிட்ட ஒண்ணு களை எடுக்கணும், நெக்ஸ்ட் களை எடுக்க இந்த களை எடுக்கிறது என்ன பண்ணாங்க ஏர் மாட்டிலே களை எடுத்தாங்க. அன்னைக்கு சரி இன்னைக்கும் எடுத்துன்னு இருக்காங்க. பவர் ட்ரில்லர் வந்த அப்புறம் பவர் ட்ரில்லரும் அதே மாதிரி நாலு லைன்ல போகுது. நான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினா ஒரு நாலு பேருக்கு வாங்கி கொடுத்தேன். இங்க வந்துட்டு நிலப்பரப்பு நம்ம சின்னதா இருக்குதுங்க, பவர் ட்ரில்லர் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனா டிராக்டர்ல செய்யலாம், டிராக்டர்ல மினி டிராக்டர், ஏன்னா ஓட்டுறதுக்கு ஆள் பவர் ட்ரில்லர் ஓட்டுறதுக்கு ஆள் கிடையாது கிராமங்கள்ல, இன்னைக்கு ஆண்கள் ஓட்டுறதுக்கே இல்லை. அப்படிங்கும்போது மினி டிராக்டர்ல செய்யலாம் அந்த வேலையை, அதாவது நாலுலயும் மாடுகளை போச்சு அதுக்கப்புறம் டிராக்டர்லயும் ஓட்டலாம் ஓட்டியாச்சு. களை எடுக்கிறது எல்லாத்தோட பெருசுன்னா பெருசு களை எடுக்கிறது தான். களை எடுக்கிறது என்னன்னா ஒரு வி ஷேப்ல பிளேடு வந்துட்டு இன்டர் கல்டிவேட் பண்றதுக்கு என்ன அது எப்பவும் ஏர்மாட்டம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஏர்மாட்டு தேச்சினே வந்து களை எடுக்கணும், ரெண்டு கலை மூணு கலை எடுத்துக்கலாம். அப்புறம் மண் அணைக்கிறது அதுவும் ஒரு விஷயத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பவுத்துல டிராக்டர் எல்லாரும் அது செய்ய மாட்டாங்க. அது என்ன பண்ண இடையில விஷயத்துல ரெண்டு லைன் கடையில பள்ளத்தை ஓட்டிட்டு வரும்போது என்ன பண்ணா மண் அணைச்சிடும், அதாவது விதைப்பு லைனா விதைப்பு ஒரு அடிக்கு ஒன்னே கலடி விதைப்பு, அதே மாதிரி அது களை எடுக்கிறதுக்கும் அதுல இருந்து இன்டர் கல்டிவேஷன் எடுத்துக்கும் ஏர் மாட்டில எடுத்து பவுத்துல டிராக்டர் எல்லாத்தையும் தேச்சினே வந்துடும். ஒரு ரெண்டு அங்களுக்கு தேய்க்கணும் அவ்வளோ, அது வேற நான் களை எடுக்கிறது தேச்சினே வந்துடும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கரை அவங்க மூணு ஏக்கரா நாலு ஏக்கரை சேர்த்து ஒரு பிளாட் இருக்குதுனால சீக்கிரம் வேலையாயிரும். நம்ம பக்கம் ஒரு ஏக்கரை ரெண்டு பிளாட்டு மூணு பிளாட்டா பிரிக்கிறதுனால கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு, போய் சுத்திட்டு வரணும். அதனால நான் கடைசியில புத்திட்டு வரும்போது என்னன்னா வேலைகள் கொஞ்சம் ஈஸியாவது பெரிய வண்டிங்கலாம் வேலை முடிஞ்சு போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிடுங்கிறது, பிடுங்கிற ஒரு சாதனத்தை இப்ப நான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஒரு 32,000 ரூபாயில திருவண்ணாமலை மட்டும் சேர்ல வாங்கி கொடுத்தோம். ட்ரையல்ல என்ன சொல்லிச்சேன்னா 40 ஒரு மணி நேரத்துல ஒரு ஏக்கரா பிடுங்கணும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. நிறைய பேர் அந்த காய் உடஞ்சிடும், ஏன்னா டிராக்டர் இறங்கணும் டிராக்டர் இறங்கணும் டிராக்டர் இறங்கணும் ஒன்றும் ஆகல. பிடுங்கும் போது பிடிங்க என்ன பண்ணால் பின்னால ரோல் பண்ண மண் இருந்தா அதை மண் அழிச்சு ஒரு நாலு பேர் இருந்தா போதும், ஒரு ஏக்கரா வந்து ஊதுட்டு எடுத்து சேர்த்து வச்சுட்டு நேரில் வச்சு எப்போனா பச்சுமா 10 ஏக்கரை ஒரு நாளைக்கு அதிகபட்சமா டிராக்டர் 10 ஏக்கரை பிடிங்க தெரியணும். பிடுங்கிறது ட்ரெக்சர், ட்ரெக்சரை பொறுத்த வரைக்கும் குஜராத் பஞ்சாபுடைய ட்ரெக்சர் தான் வந்து, அதாவது வேர்க்கடலையும் இதுவும் பிரிக்க கொடியிலிருந்து வேர்க்கடலையை பிடிக்கிறது. நம்ம பக்கம் நிறைய என்ன பண்ணிருக்காங்க இந்த இதுலேருந்து வர வச்சிருக்காங்க பஞ்சாப்ல இருந்து. பஞ்சாப்ல இருந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது தயார் பண்ணுவாங்க. குஜராத்தினுடைய ட்ரெக்சர் பஞ்சாபினுடைய ட்ரெக்சர் 4 லட்சம், அதே மாதிரி குஜராத்ல இருந்து வாங்கினு வந்து 1.5 லட்சம் காய்களுக்கு எந்த வித சேதம் இல்லாமல் பிரிச்சு கொடுத்தோம். இப்போ அது வேர்க்கடல போட்டாச்சு, களை எடுக்கிறது மிஷின்ல போட்டாச்சு, அதே மாதிரி அது மண் அணைக்கிறது கலப்பையிலேயே இப்ப பிடுங்குறது கலப்பு வந்தாச்சு, பிடிங்கி போடுறது, நாலு பேர் வச்சு எல்லாம் அங்கங்க கும்பல் கும்பல சேர்த்து இப்ப அதை கொண்டு போய் கிரக்கருக்கு இடத்துல போடணும். கிரக்கர்ல ஒரு நான் ரெண்டு பேர் இருந்தா தூக்கி தூக்கி போட்டா பொடி அந்த பக்கம், காய் அந்த பக்கம் ஆச்சுங்களா. இப்போ அந்த கும்பல் நாலு இடத்துல சேர்த்திருக்காங்க, அது எடுத்துன்னு வரதுக்கு என்ன அப்படின்னா பின்னாடி ஒரு போக்கி விட்டு இருப்பாங்க, அதாவது போக்குற மாதிரி ரெண்டு ராடு போயிட்டு அந்த இடுப்புள்ள கீழே நுழையும் கும்பலுக்கு அந்த சேர்த்திருக்கான் பாருக்கல்ல கேப்போம். அதை தீங்க வந்து ஒரு எட்டு லட்சம் நானும் என்னோட அந்த யூடியூப் வீடியோல போட்டிருக்கேன். அதாவது ஒரு பத்து ஏக்கரம் அந்த கூட நாலே பேர் வந்து அறுவடையான வேர்க்கடல கொடிங்களை கொண்டாந்து ஒரு பக்கம் போட்டா கொடி ஒரு பக்கம் காய் ஒரு பக்கம் வந்து இயந்திரமயமாக்கல்ல புனுசாசம் நடக்கிறாங்க குஜராத். அதான் ரொம்ப அருமை, நான் பத்தியெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்கேன், ரொம்ப ஒரு அருமையான இருக்கு. அதாவது வேர்க்கடலை விட இது நெற்பயிரை விட வேற எந்த பயிரோட இயந்திரமயமாக்கல் செய்துட்டா வேர்க்கடல நல்ல லாபம் கொண்டு போகலாம். ஏன்னா வேர்க்கடல அறுவடைன்னு முடிஞ்சப்பறம் அந்த கொடி வச்சுட்டு நம்ம ஆறு கால்நடைகளை வளர்த்துட்டு போகலாம். எந்த ஒரு புரோட்டீன் கிடைக்குதுனால கால்நடைகள் செழிப்பா வரும், காங்கிரேஜும் சீரும் திருமாறுகளும் உதாரணம், ஆடுகளும் சரி நல்ல ஒரு செழிப்பா வரும். இந்த செய்திகள்னால இயந்திரமய மக்கள் நம்ம பக்கம் இன்னும் அந்த அளவு ஒரு 20% கூட இல்லை, ஆனா ஆந்திராவிலும் ஓரளவுக்கு இருக்கு, ஒரு 50% தான், குஜராத்ல 100% நல்ல சிறப்பான ஒரு செட்டு. அது எடுத்தீங்கன்னா இயந்திரமய மக்கள் இதை தவிர வேற ஒரு இயந்திரமய மக்கள் வேற செய்ய முடியாது. ஒரு சில கேட்கறாங்க அதான் நெல் பயிர் மாதிரி அறுவடை அரசு ஒரு போயிட்டு அதாவது அது எப்படி இங்க எப்படி நெல் வயல்ல அறுவடை செய்யறாங்களோ அதே மாதிரி முடியுமா, அது முடியாது. ஏன்னா சக்தி எடுத்து வந்திருக்காங்க, சைனாலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க, ஆனால் சுத்த காலம் ஏன்னா அந்த மண்ணும் அது வேற நம்ம பக்கம் சின்ன சின்ன பிளாட்டுங்க ஒரு ஏக்கரா ரெண்டு மூணு பண்ணும்போது அதனுடைய சக்சஸ் ஆகலாம். ஏதாவது மேலோட்டமா அரசு நெல் பயிராவது மேலோட்டமா அரசு போயிறாங்க, இது உள்ள மண்ணில் வந்துட்டு பிடுங்கணும், பிடுங்குறது அவர் செய்யறதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான லாஸ் ஆயிடுச்சு, நல்லா சக்சஸ் கிடையாது. இந்த குஜராத் மாடல்லாம் இயந்திரமய மக்கள் விதைப்பில் இருந்து அறுவடை வர சின்ன சின்ன மிஷின் எல்லாம் வச்சு தனித்தனி செய்யும்போது நல்லாவே சக்சஸ் ஆகும். நடந்தது
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். நிலக்கடலை உற்பத்தி, நீர்ப்பாசன முறைகள், பாதிப்புகள், பராமரிக்கும் முறைகள் மற்றும் தொழில்நுட்ப முறைகள் பற்றிய பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்கிய ராணிப்பேட்டை மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமம் முன்னாள் இராணுவ வீரர் திரு டி ஜெகதீசன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
புதுகை பண்பலை ரொம்ப நன்றி.